Hello, my dear friends. Welcome to Oroval Radio. This is your host, Sai Priya, wishing you a beautiful day. It's my immense pleasure to reach you all with another Tamil program. Today, we have a special guest with us in our radio studio to commemorate Sri Aurobindo's 150th birth anniversary celebration. Our warm welcome to Mrs. Dhanalakshmi, who works at Savitri Bhavan since 2008. She has given many lectures on Sri Aurobindo, the mother, and the epic poem Savitri written by Sri Aurobindo. From this week onwards, she will present the biography of Sri Aurobindo. This program, The Life of Sri Aurobindo in Tamil, will be broadcasted every Tuesday at 3:30 p.m. on our Oroval Radio. Also, it will be available as podcast. Now, it's time to enjoy this episode.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஸ்ரீ அரவிந்தரின் 150th பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஆரோவில் ரேடியோ ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கை பற்றி பேச அழைத்தமைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கையை பற்றி மேலோட்டமாக நாம் அறிய முடியாது. ஏனென்றால் மகான்களின் வாழ்க்கையே மிகவும் பொருள் பொதிந்தது, அர்த்தம் செறிந்தது. நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை வெறும் மகானாக பார்க்க முடியாது. ராமனை போன்று, ஸ்ரீகிருஷ்ணனை போன்று இவ்வுலகம் உய்ய தோன்றிய அவதாரம் நம் பகவான். மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் என அர்ஜுனனுக்கு தெரியாது. பாரத போரின் முடிவில் கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறான். அதன் பின்தான் கிருஷ்ணன் கடவுள் என அறிகிறான் அர்ஜுனன். உன்னை என் நண்பன் போல் அல்லவா எல்லா கேள்விகளையும் கேட்டேன் என ஆதங்கப்படுகிறான். அவதாரங்கள் உலகில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய மாண்பை நாம் அறிவதில்லை. எனவே அரவிந்தரி பூமியில் பிறந்து நம்மிடையே அறியாமையும் அகந்தையும் பொய்மையும் உலவும் மனிதர்களிடையே அவதரித்து அவர் தாமே ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டதோடு அல்லாமல் சக மனிதர்களையும் உயர்த்த பாடுபட்டு நமக்கு நம்பிக்கை அளித்து நம்மையும் உயர்த்தி கொள்ள உதவினார்கள். ஸ்ரீ அரவிந்தருடைய சுயசரிதை எழுதுவதற்காக அவரை அணுகிய பொழுது ஒரு சீடர் அணுகினார். அப்பொழுது அவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார் பகவானை. நீ என்னுடைய சுயசரிதையை அளிக்க தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறாய், உண்மையாகவே இது தேவையா அல்லது அதனால் ஏதேனும் உபயோகம் உண்டா என்று கேள்வி எழுப்பினார். ஏனென்றால் நீயோ அல்லது வேறு எவருக்குமோ என்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது, அது மனிதர்கள் பார்க்கும்படியான மேம்போக்கானது அல்ல என்று குறிப்பிடுகிறார். அதுபோல பதிலளித்தார். அவருடைய வார்த்தைகளாலேயே நாம் இதை கேட்கலாம். இதை மட்டும் ஆங்கிலத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஐ சீ தட் யூ ஹவ் பர்சிஸ்டட் இன் கிவிங் எ பயோகிராஃபி. இஸ் இட் ரியலி நெசசரி ஆர் யூஸ்ஃபுல்? தி அட்டெம்ப்ட் இஸ் பவுண்ட் டு பி எ ஃபெயிலியர் பிகாஸ் நெய்தர் யூ நார் எனி ஒன் எல்ஸ் நோஸ் எனி திங் அட் ஆல் ஆஃப் மை லைஃப். இட் ஹஸ் நாட் பீன் ஆன் த சர்ஃபேஸ் ஃபார் மென் டு சீ. எனவே அவருடைய வாழ்க்கையை நாம் மேலோட்டமாக பார்க்க முடியாது. இருப்பினும் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த மாண்பும் மற்ற பிற அம்சங்களும் நம்மை ஈர்க்கின்றன. நாமும் அவரை போல் மாறமாட்டோமா என்று முயற்சி செய்யும் உந்துதலையும் அது அளிக்கிறது. அவருடைய வாழ்வை நாம் சிறிதே நம் அறிவுக்கு எட்டும் வகையில் இங்கு பார்ப்போம். பகவான் அரவிந்தர் ஆகஸ்ட் 15 1872 கல்கத்தாவில் கிருஷ்ணதன் கோஷ் ஸ்வர்ணலதா தேவி தம்பதியருக்கு 3rd குழந்தையாக பிறந்தார். ஸ்ரீ அரவிந்தர் தன் சாவித்ரி காவியத்தில் எழுதியுள்ளது போல, எ சீயர் வாஸ் பார்ன் எ ஷைனிங் கெஸ்ட் ஆஃப் டைம். ஆம், அவர் வந்து காலதேவனின் இந்த காலத்தில் ஒரு பிறந்த விருந்தாளி, தெய்வீக விருந்தாளி. அவர் ரிஷி ஒருவன் பிறந்தான் காலக்கடவுளின் ஒளி வீசும் விருந்தாளியாக. அவருக்கு அரவிந்த் என்று பெயர் சூட்டினர் அவருடைய தாய் தந்தையர். அக்காலத்தில் அரவிந்தர் என்ற பெயரை எவரும் வைத்ததாக தெரியவில்லை. அரவிந்த் என்றால் தாமரை என்பது பொருள். பின்னாளில் அன்னையவர்கள் செந்தாமரை மலருக்கு அவதார், அவதாரம் என்ற ஆன்மீக பெயரை அளித்து த பிங்க் லோட்டஸ் இஸ் த ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ என குறிப்பிட்டார். எனவே அவருக்கு சரியான பெயரை தான் அளித்திருக்கிறார்கள். சூட்சுமமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள் போலும். அதே போன்று ஸ்ரீ அரவிந்தரின் சின்னத்தில் மையத்தில் தாமரை மலர் இருப்பதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீ அரவிந்தரின் சின்னத்திற்கான விளக்கத்தை அன்னை அளித்திருக்கிறார். அதையும் இங்கு பார்க்கலாம். கீழிறங்கும் முக்கோணம் சத் சித் ஆனந்தத்தை குறிக்கிறது. மேல் நோக்கிய முக்கோணம் உயிர், ஒளி மற்றும் அன்பு வடிவில் இருக்கும் ஜடத்தின் ஆர்வத்திற்கான பதிலை குறிக்கிறது. இரண்டையும் இணைக்கும் மைய சதுரம் பூரண வெளிப்பாடு. அதன் மையத்தில் இருக்கும் தாமரைப்பூ பரமனான அவதாரத்தை குறிக்கிறது. சதுரத்தில் உள்ள தண்ணீர் பன்முகம் கொன்ற சிருஷ்டியை குறிக்கிறது. எனவே ஸ்ரீ அரவிந்தரை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் இந்த ஒற்றுமைகளைக் கண்டு நம்மால் வியக்காமல் இருக்க முடிவதில்லை. ஸ்ரீ அரவிந்தருடைய தந்தை ஒரு மருத்துவர். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றபின் மேற்படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து நாட்டின் எடின்பரோ நகரத்தில் எம்டி பட்டம் பெற்று 1871 ஆண்டு மீண்டும் இந்தியா திரும்பினார். மேல்நாட்டு படிப்பின் காரணமாக கிட்டத்தட்ட அவர் ஒரு நாத்திகராகவே ஆகிவிட்டார். அக்காலத்தில் வெளிநாடு சென்று வருபவர்களை ஜாதி பிரஷ்டம் செய்வது இந்தியர்களுடைய வழக்கம். அதுதான் ஸ்ரீ அரவிந்தருடைய தந்தை கிருஷ்ணதன் கோஷுக்கும் நடந்தது. அவர் எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. தான் பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு அதை காலி செய்து கொண்டு அதை விட்டு வெளியேறினார். பின்பு பகல்பூர், ராம்பூர் போன்ற மாவட்டங்களில் சிவில் சர்ஜனாக விளங்கினார். இந்து சமய சடங்கு சம்பிரதாயங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கையில்லாமல் இருந்தாலும் தன்னுடைய சக்திக்கும் மீறி பலருக்கும் உதவக்கூடிய மனிதாபிமானம் மிக்க மிக நல்ல மனிதர் அவர். ஸ்ரீ அரவிந்தருடைய தாயாரை பற்றி கேட்கவே வேண்டாம். அவருடைய பெயர் ஸ்வர்ணலதா தேவி என்று முன்பே பார்த்தோம். அவரும் கல்வியும் அறிவுத்திறனும் பெற்றவர். பல கதைகள், நாடகங்கள் ஆகியவற்றை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நாம் அறியாத ஒன்று. இனிமையான சுபாவம் உடையவர். அவருடைய இனிய சுபாவத்தாலும் உயர்ந்த பண்பாட்டினாலும் அவரை ரங்பூரின் ரோஜா என அழைக்க பெற்றார். கிருஷ்ணதன் கோஷ் அவர்கள் தன் குழந்தைகளுக்கு சிறிது கூட இந்திய கலாச்சாரமோ பழக்க வழக்கங்களோ வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் குறியாக இருந்தார். அதனால் வீட்டில் ஆங்கில சூழ்நிலையிலேயே வளர்க்கப்பட்டனர் குழந்தைகள். ஸ்ரீ அரவிந்தர் தன் தாய்மொழியாகிய வங்காள மொழியை அறியாமலேயே வளர்ந்தார். அரவிந்தருக்கு 5 வயதான போது அவருடைய மூத்த சகோதரர்களான வினய்பூஷன் மற்றும் மன்மோகன் இருவருடன் சேர்ந்து டார்ஜிலிங்கில் உள்ள லொரெட்டா ஹவுஸ் பள்ளியில் விடுதியில் தங்கி ஆங்கில மொழி வழி கல்வியை பயில்வதற்காக சேர்க்கப்பட்டார். மிகச் சிறிய வயதிலேயே பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து போய் கல்வி கற்க தொடங்கினார் பகவான். அங்கு பயிலும் குழந்தைகள் பெரும்பாலும் ஐரோப்பிய குழந்தைகள். அங்கிருக்கும் ஆசிரியைகளோ அயர்லாந்தை சேர்ந்த துறவி கன்னியர்கள். ஸோ இது மாதிரியான சூழ்நிலையில்தான் அவர் கல்வி கற்க அனுப்பப்பட்டார். இருப்பினும் அவருடைய தந்தையார் இதோடு நின்றுவிடவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் டார்ஜிலிங்கில் பயின்ற அந்த 2 வருடங்களில் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி அவ்வளவாக எந்த விபரமும் தெரியவில்லை. ஆனால் ஒருமுறை விடுமுறைக்கு அவர் தன் பாட்டனார் வீட்டிற்கு சென்றிருந்த போது எல்லா பேர குழந்தைகளும் தாத்தாவுடன் நடந்து போனார்கள். சிறிது தூரம் சென்ற அவர்கள் அரவிந்தர் தங்களுடன் இல்லாததைக் கண்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவர் நின்று கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஸ்ரீ அரவிந்தர் நடந்து கொண்டே தியானம் செய்வது வழக்கம். இந்த பழக்கம் அந்த 5 வயதிலேயே தொடங்கிவிட்டது போலும். டார்ஜிலிங்கில் இருந்தபோது அவர் கண்ட கனவு ஒன்றை விவரித்திருக்கிறார். இதுவும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயமே. நான் படுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெரிய தமஸ், தமோகுணம் என்னுள் விரைந்து பாய்ந்து என்னையும் இப்பிரபஞ்சம் முழுவதையும் கவிந்து கொண்டதைக் கண்டேன். அதன்பின் நான் இங்கிலாந்திலிருந்த காலம் முழுவதும் எப்பொழுதும் ஒரு பெரும் இருள் என்னை ஒட்டிக்கொண்டே இருந்தது. அந்த இருளுக்கும் டார்ஜிலிங்கில் என்னை கவிந்து கொண்ட தமசுக்கும் தொடர்பிருந்தது என நினைக்கிறேன். நான் இந்தியாவிற்கு திரும்பி வந்த பொழுதுதான் அந்த இருள் என்னை விட்டு நீங்கியது என்று பதிவிடுகிறார். கிருஷ்ணதன் கோஷ் தன் மகன்களை இங்கிலாந்தில் படிக்க வைக்க முடிவு செய்தார். அதன்படி அவர் தானே தன் குடும்பத்தோடு 1879 இங்கிருந்து புறப்பட்டு லண்டனுக்கு சென்றார். 1880 அவர்களை வில்லியம் ட்ரூவர்ட் என்ற பாதிரியாரின் வசம் ஒப்படைத்துவிட்டு திரும்பினர். அரவிந்தரின் மூத்த சகோதரர்கள் இருவரும் பள்ளிக்கூடம் போகும் வயதினராக இருந்ததால் ட்ரூவர்ட் அவர்களை மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூலில் சேர்த்துவிட்டார். அரவிந்தருக்கு அப்பொழுது வெறும் 7 வயதுதான். அதனால் ட்ரூவர்ட்டும் அவருடைய மனைவியும் அவரை வீட்டிலேயே கல்வி கற்பிக்க தொடங்கினர். மிஸ்டர் ட்ரூவர்ட் லத்தீன் மொழியில் சிறந்த புலமை உடையவர். ஆதலால் அவர் அரவிந்தருக்கு லத்தீன் மற்றும் ஆங்கில மொழிகளை கற்பித்தார். அவருடைய மனைவி அவருக்கு வரலாறு, புவியியல், கணிதம், பிரெஞ்சு ஆகியவற்றை கற்பிக்க தொடங்கினார். அந்த இளம் வயதிலேயே அரவிந்தர் தாமாகவே பைபிள், ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, கீட்ஸ் முதலியவர்களின் நூல்களையும் படிக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ அரவிந்தருக்கு லத்தீன் மொழியில் சிறப்பான அடிப்படை பயிற்சி இருந்த காரணத்தால் அவர் லண்டனில் உள்ள செயின்ட் பால்ஸ் பள்ளியில் சேர்த்தபோது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவருக்கு கிரேக்க மொழியில் நல்ல பயிற்சி அளித்து மேல் வகுப்பில் சேர்த்துவிட்டார். சாதாரணமாக பல மொழிகளை கற்கும் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பர் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அதே போல நம் பகவானும் லத்தீன், பிரெஞ்சு, இத்தாலி, கிரேக்க மொழி ஆகியவற்றில் அவற்றை படித்ததோடு மட்டுமில்லாமல் அவற்றில் பாண்டித்தியமும் பெற்று விளங்கினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தமது 10வது வயதிலேயே அவர் லைட் என்னும் கவிதையை எழுதினார். அக்கவிதை 1883 வெளிவந்தது. ஆங்கில கவிதைகள், இலக்கியம், நாவல்கள், பிரெஞ்சு இலக்கியம் ஆகியவற்றை கற்றதோடல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னபடி இத்தாலிய மொழி, ஜெர்மன், ஸ்பானிஷ் மொழிகளையும் கற்றார். கிட்டத்தட்ட 15 கற்றிருந்தார். மான்செஸ்டரில் படித்து கொண்டிருந்த பொழுது 6 காலம் அவருடைய தந்தை பணம் அனுப்பி கொண்டிருந்தார். அவருடைய வீட்டு செலவுகள் அதிகரித்துவிட்ட காரணத்தாலும் மற்றபடி பிறருக்கு அளவுக்கு மீறி உதவிய அவருடைய தயாள குணத்தினாலும் தொடர்ந்து அவரால் தன் மகன்களுக்கு பணம் அனுப்ப இயலவில்லை. ட்ரூவர்ட் குடும்பமும் மான்செஸ்டரை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுவிட்டார். இந்த காலகட்டத்தில் அவர்கள் உணவுக்கு கூட அதிகம் கஷ்டப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் அரவிந்தர் தானே எழுதுகிறார், ஸ்ரீ அரவிந்தர் காலையில் 1 அல்லது 2 ரொட்டி துண்டும் வெண்ணையும் 1 கோப்பை தேநீருமே அருந்துவார். ஏறத்தாழ 2 அநேகமாக மதிய உணவே கிடையாது. லண்டனின் கடும் குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள அவரிடம் ஓவர் கோட் கூட இல்லை. அவர் படுத்துறங்கிய அலுவலக அறையில் செயற்கை வெப்ப வசதிகள் ஏதும் இல்லை. அவருக்கு முறையான படுக்கை அறை கூட கிடையாது. இந்த நிலை 2-3 நீடித்த போதிலும் அரவிந்தர் இதை அமைதியாக சலனமற்று ஏற்றுக்கொண்டார். இந்த காலகட்டத்தில் முழுமையான உணவை 1 கூட சாப்பிட்டது கிடையாது. இளம் பருவத்திலும் சரி பிற்காலத்திலும் கூட ஸ்ரீ அரவிந்தர் எதற்காகவும் குறைபட்டு கொள்வதில்லை. இந்த பண்புகள்தான் நம்மை மிகவும் அவர்பால் ஈர்க்கின்றன. இளம் வயதில் அந்நிய நாட்டில் எவ்வளவோ சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்த போதிலும் அது அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையேயான அன்புறவை, பாசத்தை பாதிக்கவில்லை. அவர் தம் தந்தையருக்கு எழுதிய கடிதங்களில் தமது கஷ்டங்களை பற்றி குறிப்பிடவே இல்லை. அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையே, நல்ல விஷயங்களையே பகிர்ந்து கொண்டார். அதுதான் அந்த கடிதங்களில் காணப்படுகின்றன. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவரது ஆசிரியர் தன் மாணவனின் நிலை அறிந்து அவருடைய தந்தைக்கு கண்டிக்கும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதினார். அவருடைய மகன் இதுவரை செலுத்தாத கட்டணத் தொகைக்காக நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய அவசியம் நேரிடும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தது. அவருடைய தந்தை உடனடியாக பணத்தை அனுப்பிவிட்டு தன்னுடைய மகன் அரவிந்தோவிற்கு கண்டனக் கடிதம் ஒன்றை எழுதினார். அவர் ஒரு செலவாளி என்று. ஆனால் அரவிந்தருக்கு அவருடைய தந்தை பேரில் எந்தவிதமான ஆத்திரமோ அல்லது கசப்போ இல்லை. மாறாக அவர் தன் தந்தையை பற்றி எப்பொழுது பேசினாலும் அன்போடும் பரிவோடுமே பேசுவார். செயின்ட் பால் பள்ளியில் இறுதியாண்டு படித்தபோது ஸ்ரீ அரவிந்தர் ICS வகுப்பில் மாணவராக இருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் கிரீக், லத்தீன் பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ICS பரீட்சையிலும் தேறினார். செயின்ட் பால் பள்ளிப்படிப்பை முடித்து வெளியேறும்போது சீனியர் கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப் என்ற அந்த ஸ்காலர்ஷிப்பையும் உதவித்தொகையும் பெற்றார். ICS ப்ரொபேஷனர் என்ற முறையிலும் அவருக்கு ஓர் அலவன்ஸ் தரப்பட்டது அக்காலத்தில். தந்தையாரிடமிருந்து பணம் வருவது அநேகமாக நின்றுவிட்ட நிலையில் இந்த உதவித்தொகை அவருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் மிகவும் உதவியாக இருந்தது. ஸ்ரீ அரவிந்தர் ICS பரீட்சையில் தேறினார். அதன் பிறகு நடந்த குதிரை சவாரி பரீட்சைக்கு போகாமலேயே இருந்துவிட்டார். குதிரை சவாரி பரீட்சைக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ஏனென்றால் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் அவர் பெற்ற மதிப்பெண்கள் தான் அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அந்த இரண்டாவது வாய்ப்பிற்கும் அவர் போகாத காரணத்தினால் ஆங்கில அரசு அவரை ICS தேறியவர்களின் பட்டியலில் சேர்க்கவில்லை. இந்த சமயத்தில் அவர் சிறிது சிறிதாக அரசியலில் ஈடுபாடு கொண்டார். அதற்கு அவருடைய தந்தையாரும் ஒரு காரணம். ஆங்கில ஆட்சியில் இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தன் தந்தையார் மூலம் அவர் அறிந்து கொண்டார். ஸ்ரீ அரவிந்தர் கேம்பிரிட்ஜில் இருந்த காலத்தில் சில இந்திய மாணவர்கள் இந்தியன் மஜ்லிஸ் என்ற கழகத்தை தொடங்கினர். ஸ்ரீ அரவிந்தர் அதில் முக்கிய பங்கெடுத்து கொண்டார். சிறிது காலம் அதனுடைய செயலராகவும் இருந்தார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக உழைப்பது என்ற முடிவை அப்பொழுது அவர் எடுத்தார். மேலும் இங்கிலாந்தில் இருந்த கடைசி நாட்களில் ஓர் இரகசிய சங்கத்திலும் உறுப்பினராக சேர்ந்தார். அதற்கு தாமரையும் குத்துவாளும் என பெயரிட்டிருந்தனர், லோட்டஸ் அண்ட் டேகர். இந்த கூட்டம் ஒருமுறை கூடியதோடு சரி, மறுக்கூட்டம் கூடவே இல்லை. இப்பொழுது பகவான் இந்தியா வர விரும்பினார். இந்திய மண்ணில் மிதிக்கவும் இந்திய காற்றை சுவாசிக்கவும் அவருடைய இதயமும் ஆன்மாவும் ஏங்கிக் கொண்டிருந்தன. அவர் இங்கிலாந்தில் எந்தவித பந்தங்களையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இளம் பருவம் முழுவதையும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அந்நாட்டில் வாழ்ந்திருந்த போதிலும் இங்கிலாந்தின் மீது எவ்வித பற்றும் அவருக்கு உண்டாகவில்லை. அவருடைய இரண்டாவது சொந்த நாடாக பிரான்ஸ் நாட்டின் மீது ஒரு விசேஷ பற்று ஏற்பட்டது. இதற்கு காரணம் நாம் அறிந்ததே, அன்னையினுடைய நாடு பிரெஞ்சு நாடு என்பதால் அது இருக்கலாம். ஸ்ரீ அரவிந்தர் இங்கிலாந்தை விட்டு புறப்பட தயாரானார். இங்கிலாந்தை விட்டு பிரிவதில் அவருக்கு வருத்தம் ஏதும் இருக்கவில்லை. இந்த சமயத்தில் பரோடா மன்னர் கேக்வார் இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். ஸ்ரீ அரவிந்தரின் நண்பரான ஜேம்ஸ் காட்டன் என்பவர் மூலம் அவருக்கு ஸ்ரீ அரவிந்தர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர் மூலமாக பரோடா சமஸ்தானத்தில் 200 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்து கொள்ளுமாறு பரோடா மன்னர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இந்த உலக விஷயங்கள் பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு 200 ரூபாய் சம்பளம் தனக்கு ஏற்றதா இல்லையா என்பது கூட அவரால் சரியாக கணிக்க முடியாத நிலையில் இருந்தார். அவர் இந்த சொற்ப சம்பளத்திற்கு ஒரு ICS தேறியவரை வேலைக்கு அமர்த்தி கொண்டதை பற்றி பரோடா மன்னர் பெருமைப்பட்டு கொண்டாராம். 1893 SS கார்தேஜ் என்ற கப்பல் மூலம் தாய்நாடு திரும்பினார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஆனால் அவருடைய விதி, அதை என்னவென்று சொல்வது, விதி என்று அழைப்பதா, இல்லாவிட்டால் தன் இத்தனை காலம் வளர்த்த தந்தையாரை அவர் மீண்டும் சந்திக்காமலே போய்விட்டது. ஸ்ரீ அரவிந்தர் ருமேனியா என்ற கப்பல் மூலம் வருவதாக தவறான தகவல் அவருடைய தந்தையாருக்கு அனுப்பப்பட்டது. அந்த ருமேனியா என்ற கப்பல் போர்ச்சுக்கல் கரையோரம் மூழ்கி அதில் பயணம் செய்த அனைவரும் இறந்து விட்டதாக தகவல் வந்ததால் அந்த நண்பரும் பகவானுடைய தந்தையாருக்கு அந்த செய்தியை அனுப்பினார். இந்த தகவலை கேட்டவுடன் மனம் நொந்து தன்னுடைய மகன் அரவிந்தன் இறந்துவிட்டதாக கருதி தானும் அரவிந்தருடைய பெயரை உச்சரித்தபடியே அவருடைய தந்தையார் உயிரை விட்டார். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.